പരിശുദ്ധ ലൂക്കായ എന്നവരുടെ സുവിശേഷം 17-ാം അധ്യായം 26-ലേ 30 വരെ വാസിക്കലാം.
നോവാവിന്റെ നാളുകളിൽ നടന്നത് പോലെ മനുഷ്യകുമാരുടെ നാളുകളിലും നടക്കും. നോവാ പേഴയ്ക്കുള്ള പ്രവേശിത്ത നാൾ വരെയും ജനങ്ങൾ പുസിത്ത് കുടിത്താർകൾ പെൺകൊണ്ട് കൊടുത്താർകൾ. ജലപ്രളയം വന്ന് എല്ലാരെയും അഴിത്തു പോട്ടത് ലോത്തിനുടേ നാളുകളിൽ നടന്നത് പോലവും നടക്കും. ജനങ്ങൾ പുസിത്താർകൾ കുടിത്താർകൾ കൊണ്ടാർകൾ വിറ്റാർകൾ നട്ടാർകൾ കട്ടിനാർകൾ. ലോത്ത് സോദോമെ വിട്ട് പുറപ്പെട്ട നാളിലെ വാനത്തിലിരുന്ന് അഗ്നിയും ഗന്ധകവും വർഷിച്ച് എല്ലാരെയും അഴിത്തു പോട്ടത് മനുഷ്യകുമാരൻ വെളിപ്പെടും നാളിലും അപ്പടിയേ നടക്കും.
മനുഷ്യകുമാരൻ വെളിപ്പെടും നാളിലും അപ്പടിയേ നടക്കും. Even thus shall it be in the day when the Son of Man is revealed. எப்பொழுது எப்படி நடக்கும்? நோவா காலத்தில் நடந்தது போலவே. As it was in the days of Noah, so shall it be also in the days of the Son of Man. 26-ம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதன் பின்பு 30-ம் வசனத்தில் லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். As it was in the days of Lot, so shall it be when the Son of Man revealed. அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மாம்சத்தில் இருந்த பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னதாக இவ்விதமான ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். என்ன ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார் என்றால், மனுஷகுமாருடைய நாட்கள் மறுபடியும் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு ப்ராமிஸ். அது தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் என்னவென்றால், மனுஷகுமாருடைய நாட்கள் இந்த டேஸ் ஆஃப் த சன் ஆஃப் மேன் வில் ரிபீட்டட் அகைன், மறுபடியும் அது வரும் என்று சொல்லி இருக்கிறார். அப்பொழுது உலகம் எப்படி இருக்கும் என்றால், நோவா காலத்தை போல இருக்கும். அப்பொழுது உலகம் எவ்விதமாக இருக்கும்? லோத்தின் நாட்களை போல இருக்கும். உலகமானது கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிலே முன்னேறி 2ம் உலக யுத்தத்துக்கு பின்பு அது அறிவிலே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அதிக முன்னேறி நோவா காலத்தில் இருந்த விஞ்ஞானம் எப்படி இருந்ததோ அதுக்கு ஈக்குவலாக இப்பொழுது விஞ்ஞானம் வந்திருக்கிறது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்திருக்கு. முதல்ல உலகம் வந்து அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு, பின்பு அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு வந்து இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டாக மாறினது. இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு வந்து இப்பொழுது இன்ஃபர்மேஷன் வேர்ல்டாக மாறி இருக்கிறது. கம்ப்யூட்டர் ஏஜில் நம்ம வந்திருக்கோம். 50 வருஷத்துக்கு முன்னால் கம்ப்யூட்டர் கிடையாது. இப்பொழுது அந்த கம்ப்யூட்டர் வந்தனால நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்குது, அதிகமான வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க. உலகம் எல்லாமே கம்ப்யூட்டர்னால இணைக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டர் இல்லைன்னா உலகமே இப்பொழுது இயங்காது. இதமான ஒரு ஏஜ் வந்து ஒரு 50 இயர்ஸ் தான் ஆகுது. கடைசியாக அது வந்து நோவா காலத்தில் இருந்த அதே விஞ்ஞானமானது, அந்த அளவுக்கு விஞ்ஞானமானது இப்பொழுது வரும் பொழுது மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளும் அந்த நேரத்தில் வரும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதே போல லோத்தினின் நாட்களை போல இப்பொழுது மாறியிருக்கிறது. லோத்தின் மக்கள் வந்து பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். லோத்து காலத்தில் அதிகமான பாவம் இருந்தது. இயற்கைக்கு விரோதமாக, சுபாவத்துக்கு விரோதமான இச்சை ரோகங்களினாலே அந்த ஜனங்கள் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் சோதோம் குமாரவை அழித்தார். இப்பொழுது ஹோமோசெக்சுவல் மேரேஜ் வந்து கிறிஸ்தவ சபையிலே வெளிநாட்டில் நடக்கிறது. அதுக்கு விரோதமாக பேசினால் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவ்விதமாக சூழலை வரும். அதுக்கு விரோதமாக பேசக்கூடாது. அது லீகலாக இருக்கிறது. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எப்படி வேணாலும் வாழும்படியான உரிமை இருக்கிறது. நீங்கள் அதுக்கு விரோதமாக பேசுனீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னால், அவங்களுடைய உரிமைக்கு விரோதமாக பேசுகிறீங்க, சட்டத்துக்கு விரோதமாக பேசுகிறீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் எப்படி என்று அவ்விதமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் நோவா சோதோமின் நாட்களை போல இப்பொழுது உலகம் அதிக பாவத்தில் இருக்கிறது. அதிக வேசித்தனத்திலையும் காம விகாரத்திலையும் அது இருக்கிறது. உச்ச கட்டத்துக்கு அது வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த உலகம் அப்படியே ஹாரிபிளாக மாறும் பொழுது, அப்படி சின்ஃபுல்லாக அது மாறும் பொழுது, ஜனங்கள் வந்து மனம் போல நடக்கும் பொழுது கொடிய காலமாக இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். பெரியவங்களை மதிப்பதில்லை. வயசுல முதித்தவங்கள மதிக்கணும், நரைச்ச தலை இருக்கிறவங்கள மதிக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. அதிக காலமாக கத்துடைய கிருமினால ஊழியம் செய்கிறேன். அந்த ஏஜுக்காவது ஒரு மரியாதை வேணும். அதனால ஒரு வயசுல மூத்தவங்க அதிக அனுபவத்தை பெற்றவங்க அவங்க அதிக பாடுகளை பட்டு உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க எவ்வளோ வந்து அவங்க சூழ்நிலையை சந்திச்சிருக்காங்க அதை நினைச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கீழ்ப்படியணும் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம எதிர்த்து பேசிக்கிட்டு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நல்ல ஆவி கிடையாது அது நல்ல ஆவியில் அது ஒரு கெட்ட ஆவியாக இருக்கிறது அதெல்லாம் இந்த கடைசி காலத்தில் யாரும் கீழ்ப்படிய மாட்டாங்க ஆலோசனை சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது அட்வைஸ் பண்ணுறது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பிடிக்கவே செய்யாது இது காலம் அப்படி இருக்குது அந்த காலத்தில் இருந்த ஒரு மரியாதை இப்பொழுது கிடையாது அவங்கவுங்க இஷ்டம் போல ஜீவிக்கிறது இதுதான் கடைசி காலம் இதுதான் நோவாவின் காலம் லோத்தின் காலம் தாறுமாறாக இருக்கும் எதையுமே நம்ம சரி செய்ய முடியாது அவ்விதமான ஒரு காலம் வரும் பொழுது தான் மனுஷகுமாருடைய ஊழியம் வரும் என்று இயேசு கிறிஸ்து ப்ரோஃபெசியாக சொல்லியிருக்கிறார் அது தீர்க்க தரிசனமாக இருக்கிறது அது ப்ராமிஸாகவும் இருக்கிறது இந்த காலத்துக்கு ஆண்டவர் ஒரு ப்ரோஃபெசி உரைச்சிருக்கிறார் இந்த காலத்துக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் தந்திருக்கிறார் இது என்ன ப்ராமிஸ் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வில் பி ரிபீட்டட் அகைன் மறுபடியுமாக மனுஷகுமாருடைய ஊழியம் வரும் எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க இதை நீங்க ரியலைஸ் பண்ணலன்னா ரேப்சர்ல போக முடியாது கண்டிப்பா ரேப்சர்ல போக முடியாது சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாமல் போக முடியாது நாங்கள் தீர்க்கதரிசியை நேசிக்கிறோம் நாங்கள் வார்த்தையில் இருக்கிறோம் நாங்கள் டினாமினேஷனை விட்டு வெளியே வந்திருக்கிறோம் நல்லது தான் ஆனால் அது வரைக்கும் அது போதாது நம்ம இந்த கடைசி கால வெளிப்பாடுகளை அறிய வேண்டும் அதை கிளியராக நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும் அதுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுறேன் கர்த்தர் அவிதமாக நமக்கு வாக்குரைத்திருக்கிறார் ப்ராமிஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த ஏழு சபை காலங்களில் செவன் சர்ச் ஏஜஸில் அவர் பிரீஸ்டாக இருந்தார் ஆசாரியனாக இருந்தார் அவர் வந்து மிலினியம் வரும்பொழுது 1000 வருஷ ஆளுகை வரும்பொழுது அவர் கிங்காக மாறுகிறார் அவர் ஏழு சபை காலங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தார் சன் ஆஃப் மேனாக இருந்தார் ப்ராஃபெட்டாக இருந்தார் சன் ஆஃப் மேன் சொல்லும் பொழுது ப்ராஃபெட் ஊழியமாக இருக்கிறது ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து மனுபுத்திரனே ஓ சன் ஆஃப் மேன் என்று சொல்லுகிறார் அதனால் ஏழு சபை காலங்களுக்கு முன்னதாக அவர் உலகத்திலே இருக்கும் பொழுது அந்த ஊழியத்துக்கு பேர் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அதன் பின்பு அவர் பிரீஸ்டாக மாறுகிறார் அதன் பின்பு அவர் என்ன கிங்காக மாறுகிறார் லயனாக மாறுகிறார் இப்படியாக ஆண்டவர் வந்து 3 ஸ்தானங்களில் வருகிறார் என்று கடந்த வாரம் மார்னிங்கில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன் பிட்வீன் த பிரீஸ்ட் குட் அண்ட் கிங்ஷிப் மத்தியில் என்ன ஏற்பாடு வருகிறது என்றால் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வருகிறது ஆசாரிய ஊழியத்திற்கும் அவர் ராஜாவாக மாறுவதற்கும் மத்தியில் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வருகிறது நம்ம இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம் அவருடைய ஆசாரிய ஊழியம் முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது முடிந்து விட்டது 1963 அவர் முடிந்து விட்டது அவர் பிதாவின் சிங்காசனத்திலிருந்து தன்னுடைய சிங்காசனத்துக்கு போகும்படியாக இறங்கி வந்திருக்கிறார் இன்னும் அவர் தன்னுடைய சிங்காசனத்துக்கு போகவில்லை 1000 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிங்காசனத்துக்கு போகிறார் இப்பொழுது ஏழு சபை காலங்களில் பிதாவின் சிங்காசனம் இருந்தார் பரிந்து பேசினார் அவர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார் 7 முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய பிரஜைகள் இன்னும் வரவில்லை அவருடைய பிரஜைகளை இப்பொழுது அவர் அழைக்கிறார் பிரஜைகள் இல்லாமல் ஆளுகை செய்ய முடியாது விசுவாசி இல்லாமல் பாஸ்டராக முடியாது விசுவாசி இருந்தாதான் பாஸ்டர் அதில் விசுவாசி இல்லாத பாஸ்டர்களும் இருக்கிறாங்க 4-5 பேரை வச்சுக்கிட்டே பலகாலமாக ஊழியம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவங்க தேவனால் அழைக்கப்பட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் பாஸ்டர்னா விசுவாசி வேணும் அதே போல் கிங்குன்னா பிரஜைகள் தேவை அந்த பிரஜைகளை அவர் இப்பொழுது அழைத்து கொண்டிருக்கிறார் எதுக்கு அழைக்கிறார் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுகளை கொண்டு வருகிறார் பரிபூர்ணமான வார்த்தைக்குள்ள குணம் முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு பார்ஷியல் வேர்டு போய் இப்பொழுது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் டினாமினேஷனல் ஏஜஸ் வந்து ரன் அவுட் அது முடிந்து விட்டது அங்கே இப்பொழுது சால்வேஷன் இல்லை அங்கே இயேசு கிறிஸ்து இல்லை இயேசு கிறிஸ்து இருப்பது போல ஒரு பிரமையை ஏற்படுத்துவார்கள் ரியலா ஆண்டவர் ஸ்தாபனத்தில் இல்லை அவர் தம்முடைய மனவாட்டியின் மத்தியிலே இருக்கிறார் இப்பொழுது இந்த ஊழியத்துக்கு பேர் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஆமென் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஒரு மனுஷன் மூலமாக முதலாவது அது ஆரம்பித்து பின்பு பிரைடில் அது கண்டினியூ ஆகிறது 1963ல அந்த சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி ஆரம்பித்து அது வந்து ராப்சர் நம்ம மேலே போகும் பொழுது அந்த ஊழியம் முடிவடைகிறது. நம்ம மேலே போகும் வரைக்கும் சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி கண்டினியூ ஆகிறது. சொல்லுகிற ஒவ்வொரு வேடையும் கவனமாக கவனிங்க. யார் இந்த நேரத்தில் நம்மகிட்ட கேட்டாலும் சத்தியம் சொல்ல தெரியணும். நம்ம இந்த மெசேஜ் பீப்புளுக்கு நிறைய பேருக்கு சத்தியம் சரியாக தெரியாது. அவங்க பார்ஷியல் வேர்ல்டில் இருக்கிறாங்க, நம்ம வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் இருக்கிறோம். அதை உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். த மினிஸ்ட்ரி ஆஃப் த சன் ஆஃப் மேன் வாஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் த்ரீ புல்ஸ். இந்த சன் ஆஃப் மேனுடைய ஊழியமானது த்ரீ புல்ஸாக இருக்குது, மூன்று இழுப்புகளாக இருக்கிறது. த்ரீ ஃபேசஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. இந்த ஊழியத்தினே மூணு கட்டங்கள் இருக்கிறது. அந்த ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. இயேசு செய்த அதே ஊழியமானது மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல். முதலாம் எழுப்பு ஹீலிங், ரெண்டாம் எழுப்பு ப்ராபசி, டிசன்மெண்ட் ஆஃப் த ஹார்ட், இதயத்தின் நினைவுகளை அறிவது. அதன் பின்பு மூன்றாவது எழுப்பு ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட். அந்த த்ரீ மூன்றாவது எழுப்பில் மூணு பிரிவு இருக்கிறது. ஏபிசின்னு மூணு பிரிவு இருக்குது. முதலாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, ரெண்டாவது ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன், மூணாவது ப்ரீச்சிங் டு த லாஸ்ட், இழக்கப்பட்ட மக்களுக்கு போதிப்பது. பிரதர் பிரணாம்க்கு முதலாவது ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்தது. அவர் வார்த்தையை உரைக்கும் பொழுது அது அப்படியே நடந்தது. அதுதான் ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன். ரெண்டாவது 1963 ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வந்தது. மூன்றாவது அவர் அந்த காவலில் உள்ள ஆத்மாக்கள், பாதாளத்தில் இருக்கிற அந்த ஆத்மாக்களை அவர் அங்கே பார்க்கிறார். அந்த தானியங்கு படியில் அங்கே உட்கார்ந்து சேர் போட்டு உட்காரும் பொழுது அந்த ஆவிகள் பாதாளத்தில் பார்த்த அதே ஆவிகள் வருகிறது. ஹெல் இஸ் பீயிங் கிரியேட்டட் ஆன் தி எர்த். உலகம் இன்றைக்கு ஹெல்லாக இருக்குது. பாதாளம் இங்கே வந்து விட்டது, ஓவர்ஃப்ளோ ஆகிவிட்டது. ப்ரீச்சிங் டு த லாஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி செய்தார். அந்த சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி திரிபுல் மினிஸ்ட்ரி அங்கே இருக்கிறது. திரிபுல்ஸ், முதலாவது அவர் வியாதிகளை சுகமாக்கினார். யூதயா, சமாரியா, கலிலேயா, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் நடந்து சென்று வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். எத்தனையோ வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள். மரித்தோரை எழுப்பினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் புல். அதன் பின்பு டிசன்மெண்ட் ஆஃப் த ஹார்ட், இதயத்தின் ரகசியத்தை அறிவது. உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல என்று சமாரியா ஸ்திரிக்கு சொல்லும்பொழுது அவருடைய இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். சகையை பார்த்து, சகையவே சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது சகையை அங்கே இருக்கிறான். அவன் பேர் எப்படி அவருக்கு தெரியும்? ஒரு நாள் கூட அவனை பார்த்ததில்லை. அதுதான் செகண்ட் புல், ப்ராபசி. மூன்றாவது இழுப்பந்து, மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பான பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. அப்பொழுது 70 பேர் சொன்னாங்களே, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் என்று அவளெல்லாம் புறப்பட்டு போக ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் பார்த்து 12 சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போய்விடுங்கள். ஏன்னா இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து கடினமானது, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். மனசு இருந்தால் ரொம்ப சிம்பிள், அது ரொம்ப சிம்பிள். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப சிம்பிள், ஆனால் அது டீப்பானது, அது ரியல், உண்மையானது. அங்கேயும் ஒருத்தன் வந்து இதோ பிசாசாக இருக்கிறான் என்று அந்த யூதாஸ் காரியத்தை குறித்து அவர் வந்து யோவான் 6 அதிகாரத்திலே அங்கே சொல்லுகிறார். தேட் புல் அங்கே வந்தது. அதன் பின்பு அவர் என்ன குரூசிபிகேஷனுக்கு போகிறார், சிலுவையில் அறையப்படுவது. அதன் பின்பு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுகிறார். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் அவர் உயிரோடு கொண்டு வருகிறார். பின்பு அவர் அஸ்ட்ரானட்ரி ஏஜ் இதை மேலே போயிருந்தார். இதுதான் சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி. சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி அது அன்னைக்கு ஆரம்பிச்சு இவ்வளோ ஸ்டேஜ் அது போகுது. ஆனால் அதே சேம் மினிஸ்ட்ரி வந்து இப்பொழுது நமக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது கடைசியில் வந்து அஸ்ட்ரானட் ஏஜாக மாறுது. அவர் வந்து மேலே போயிருந்தார். அது வந்து பிளேன் அல்ல, அஸ்ட்ரான்ட் என்ன செய்யறது என்றால் ரொம்ப உயரத்துக்கு போய்விடும். விண்கலம், விண்கலம் அவர் மேலே போயிருந்தார். அந்த பசுத்தவான்களை கூட்டிக் கொண்டு மேலே போறார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அப்பிதமா முடிவடையுது. அவர் குரூசிபிகேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஜனங்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணுகிறார்கள். அவர் அனாயிண்டட் வேர்டா இருக்கிறார். அந்த வேர்டை ரிஜெக்ட் பண்ணுகிறாங்க. பின்பு சிலுவையில் அறையப்படுது, குரூசிபிகேஷன். அதன் பின்பு ரெசரக்ஷன். அதன் ஜென்றால் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். மேலே போகும்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி இஸ் ஃபினிஷ்டு, அது முடிந்து விட்டது. அதே மாதிரி தான் மறுபடியும் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கு. இதான் நமக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தேவை. ஆனால் அருமையாளே, நம்ம இந்த பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும். எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், எங்கே என்ன பொசிஷனில் இருக்கிறோம், இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய ப்ரோக்ராமை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை காணும் பொழுது நம்முடைய உள்ளம் வந்து மகிழும். நம்முடைய உள்ளம் வந்து நிச்சயத்தோடு இருக்கும். நமக்கு டவுட்டுங்கிறதே இருக்காது. நமக்கு குழப்பங்கிறதே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம நிச்சயம் உடையவளாக இருப்போம். ஆமே. ஆதியாமத்தில் என்ன நடக்குதோ அதுதான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் வந்து சீட் புக்காக இருக்குது. ஜெனிசிஸ் இஸ் சீட் புக். ரெவலேஷன் வந்து ஹார்வெஸ்ட் புக்காக இருக்குது. அது அறுவடையின் புத்தகமாக இருக்கிறது. இங்கே என்ன விதை போட்டோமோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். எந்த விதை போட்டோமோ அதே விதை தான் வந்து அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் மல்டிபிள் ஃபார்மாக வருகிறது. இங்கே ஒரு வித்து போடும்பொழுது அங்கே 100 மடங்கு பலன் கிடைக்கிறது. என்ன வித்து போடுறோமோ அதே தான். அப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லாமே இருக்குது. அந்த அந்த நீங்கள் வந்து அதை ஆதியாமத்திலே பார்க்க முடியும். ஆதியாமத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷம் 2 புஸ்தகத்தான் பிசாசு வெறுக்கிறான். ஏனென்றால் ஆதியாமத்திலே அவனுடைய மாய்மாலங்கள் அம்பலமாகிறது. வெளிப்படுத்தின விஷயத்தில் அவனுடைய அழிவு, அவனுக்கு வர வேண்டிய முடிவு சொல்லப்பட்டனாலே இந்த 2 புஸ்தகங்களை சாத்தான் வெறுக்கிறான். எந்த பெந்தகோஸ்காரங்களுக்கும் எந்த ஸ்தாபனத்துக்காரங்களுக்கும் வெளிப்படுத்தின விஷயத்தினுடைய வியாக்கியானம் தெரியவே தெரியாது. அவங்க எத்தனை வருஷம் பைபிள் காலேஜ் படித்தாலும், அவங்க எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறது. ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கி. இந்த வார்த்தையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க எல்லாம் மனுஷங்களான்னு நான் நினைப்பேன். எல்லாம் என்ன கிறிஸ்தவங்க, எவ்வளோ ஆண்டவர் எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதில் ஒரு ஈடுபாடே இல்லையே, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. இது என்ன ஜீவியம் இது அப்படி என்று நான் நினைக்கிறேன். புக் ஆஃப் ஜெனிசிஸ் அண்ட் புக் ஆஃப் ரெவலேஷன் நம்ம கவனிக்கும் பொழுது எவ்ரி திங் இன் த புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்படுத்தல இருக்கிற எல்லாமே ஆதியாமத்தில் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்த விஷயத்தில் எல்லாம் 7 7 7 is the number of completion. 7 சபைக்காலங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபகலசங்கள், 7 இடிமுழக்கங்கள், 7 கண்கள், 7 கொம்புகள், 7 ஆவிகள், எல்லாமே 7 7. இட் இஸ் அ நம்பர் ஆஃப் கம்ப்ளீஷன். இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. ஹல்லேலூயா. பார்ட் வேர்டு கிடையாது. உலக சாபன கிறிஸ்தவங்க நீங்க பார்ட் வேர்டில் இருக்க, குறைவான செய்தியில் இருக்க, நாங்கள் நிறைவான செய்தியில் இருக்கோம். மெசேஜ் பீப்புள் முக்கால்வாசி பேர் இங்கே என்ன செய்கிறாங்க, தமிழ்நாட்டில் பார்ஷியல் வேர்டில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் இருக்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு நான் கொடுக்குற செய்தி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா உங்களுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆதியாமத்தில் ஆடாமை நம்ம பார்க்கிறோம். ஆடாம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் மாஸ்டர் பீஸ். அவன் ஒரு சிறந்த வேலைப்பாடு. ஆண்டவர் அவனை ரொம்ப சிறந்த வேலைப்பாடாக உண்டாக்கினார். அவனுடைய எலும்பிலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் அவனுடைய ஆவியிலிருந்தும் ஆண்டவர் ஈவை கொண்டு வருகிறார், ஏவாளை கொண்டு வருகிறார். அவங்கள வந்து கார்டன் ஆஃப் ஏடன்ல அங்கே வைக்கிறார். அது வந்து எதுக்கு அடையாளமா இருக்கிறதுனால, கிரைஸ்ட் அண்ட் பிரைட் இன் த மில்லினியம். அவங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது மில்லினியத்தில் கிறிஸ்துவும் அவருடைய சபையாகிய மனவாட்டியும் அந்த நம்ம வந்து ஏதேனில் அங்கே இருப்போம். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்கு. அடுத்தபடியாக நம்ம ஏனோக்கை பார்க்கிறோம். ஏனோக்கு ஆதியாமத்திலே நம்ம ஐந்தாம் அதிகாரத்திலே 24 வசனத்துல வாசிக்கிறோம், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது he was not, அவன் காணப்படாமல் போனான், for God took him, கர்த்தர் அவனை எடுத்து கொண்டார். அவன் வந்து ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை சேர்ந்தவன் என்று நம்ம யூதாவின் புஸ்தகம் 1:14 வாசிக்கிறோம். செவன்த் ஃப்ரம் ஆடம், ஃபர்ஸ்ட் ஆடம். அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால் மேலே எடுத்து கொள்ளப்பட்டான். வெளிப்படுத்தின விஷயத்தில் இரண்டாம் ஆதாமுக்கு நம்ம ஏழாவது தலைமுறையா இருக்கிறோம். நம்ம செவன்த் ஜெனரேஷனா இருக்கிறோம். இது அவன் மேல எடுத்துக் கொள்ளப்பட்டது போல ஏழாம் காலத்துல வரும் பொழுதுதான் ராப்சர் வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க இருக்குது, அங்கே இருக்கு. ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 16:15, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறன் பாக்கியவான், இங்கே ஏறி வா என்று சொன்ன பொழுது ஆவிக்குள்ளாக மாறினேன். அப்பொழுது வானத்திலே ஒரு சிங்காசனம், யோவான் மேலே எடுத்து கொள்ளப்படுகிறான். பாருங்க, இங்க இருக்கிறது, அங்கே இருக்கு. அடுத்தபடியாக எலியேசரை நம்ம பார்க்கும் பொழுது, எலியேசர் ஒரு ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளும்படியாக போகிறான். ஒரு மனவாட்டி அவன் கால் பண்ணுகிறான், அழைக்கிறான். அதே போல கர்த்தர் இன்னைக்கு செவன்த் ஏஞ்சலை கொண்டிருக்கிறார். எலியேசர் வந்து வெளிப்படுத்தின செவன்த் ஏஞ்சலா இருக்கிறார். செவன்த் ஏஞ்சலை அதுக்கு எதுக்காக கொண்டு வந்தார்? கடைசியிலே கரைதரை இல்லாத ஒரு மனவாட்டியை அழைக்கும்படியாக. ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாற்றத்தக்கதாக நடந்திருக்கா? நடக்குது. அதன் பின்பு நம்ம ஜோசப்பை நாம் வாசிக்கும். ஆதியாமத்திலே ஜோசப் அங்கே இருக்கிறான். அது வித்தா இருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் ஹார்வெஸ்டா இருக்கிறது. யோசேப்பு என்ன செய்கிறான்? தன்னுடைய மனைவியை அரண்மனைக்கு அனுப்பிவிட்டு தன் சகோதரமார்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். ஆதியாகமம் 45 வாசிக்கிறோம். முதல் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்க ஒன்னும் கவலைப்படாண்டா, நீங்க வெற்றி போட்ட யோசேப்பு நான் தான். அதே போல 144,000 பேருக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்த, நீங்க என்னை சிலுவையில் அறிஞ்சீங்க, என்னை புறக்கணிச்சீங்க, ஆனால் நான் தான் உங்களுடைய தேவன் என்பதை அவர் வந்து வெளிப்படுத்தல் 11:1 அந்த 144,000 வெளிப்படுத்துகிறார். 144,000 பேர் சகோதரமார்கள். அதை வந்து வெளிப்படுத்தல் 7 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 14 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 11 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 15 வாசிக்கிறோம். இவ்வளவு அதிகாரத்துல எல்லாம் யோசேப்பு எப்படி தகோரமாளுக்கு வெளிப்படுத்தணும் அதை மாதிரி அங்க இருக்கு. இங்க இருக்கிறது, அங்க இருக்கு. இது ஒரு ஷேடோ, இது வித்து, இது சீடு. அது வந்து ஹார்வெஸ்ட்ல அந்த அதே சீடு வந்திருக்கிறது. அதே போல சன் ஆஃப் மேன் ரிவீல், மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். முதலாவது யாருக்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்ட ஊழியம் வந்தது என்றால் ஆபிரகாமுக்கு வந்தது. ஆதியாம 18 வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் அங்கே கூடார வாசல்ல இருக்கும் பொழுது, உஷ்ணமான வேலையில இருக்கும் பொழுது, அப்பொழுது 3 புருஷர்கள் கடந்து போகும் பொழுது அவன் போய் அவளை கூப்பிடுறான், நீர் வந்து, நீங்க வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் காலை கழுவி இளைப்பாறி அப்பம் புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அதில் 2 ஏஞ்சல், ஒருத்தர் வந்து கத்தர். கத்தர் மனுஷனாக வந்திருக்கிறார். அந்த ஏஞ்சலும் மனுஷனாக வந்திருக்கிறாங்க. அப்போ கத்தரோடு கூட அவன் பேசுகிறான், நான் உன்னு ஒரு பிராண உற்பவ காலத்திட்டத்திலே திரும்ப நான் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான், எப்படி எனக்கு வயசாயிட்டு எப்படி பிறக்கும், கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? ஆண்டவர் சாராளோடு பேசுகிறார். மனுஷகுமாரனுடைய ஊழியம் அங்கே வந்தது, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் ஒரு மனுஷனாக வந்து அவங்களுடைய இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தி நடக்க போகிற காரியத்தை சொல்லும் பொழுது அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை நம்ம அங்கே பார்க்குறோம். அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது வந்திருக்கிறது. அதுக்கு முன்னதாக முதலாவது அவர் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை ஆபிரகாமுக்கு அங்கே கொண்டு வந்தார். அதன் பின்பு என்ன ஏற்பட்டது? சோதோம் வந்து அழிந்து போனது, அக்கினியினாலே அழிக்கப்பட்டது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரிக்கு பிறகு என்ன நடக்கும்? உலகம் அழியும். இப்போ உலகம் அழிய வேண்டும் என்றால் அதுக்கு முன்னதாக சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வர வேண்டும். இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம், அதில் அந்த ப்ராமிஸ் நிறைவேறி இருக்கிறது. அதன் பின்பு நம்ம என்ன வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் என்ன பார்க்கிறோம், ஒரு சவர அங்கே பாபேல் அங்கே வருகிறது. நிம்ரோத் வந்து ஒரு பெரிய கோபுரத்தை உண்டு பண்ணினான். ஆதியாகம 11 வானளாவத்தக்கதான ஒரு பெரிய கோபுரத்தை உண்டாக்கி நமக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் வந்து அதை தாறுமாறாக்கினார். அவள் கட்டட வேலையானது நின்று போய்விட்டது. அது மனுஷன் தன்னுடைய முயற்சியினாலே அவ்விதமான ஒரு பெரிய கோபுரத்தை உண்டு பண்ணினான். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்து யாரும் சிதறி போகக்கூடாது, எல்லாம் ஒற்றுமையா இருந்து நமக்கு பேர் உண்டாக்கத்தக்கதாக ஒரு பெரிய டவரை கொண்டு பண்ணு சொல்லுகிறான். அதே போல தான் இப்பொழுது வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ், அதுதான் பாபேல் டவர். ப்ரோடெஸ்டன்ட் பெந்தேகோஸ் கத்தோலிக்க மார்க்கம் எல்லாம் வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சில் உலக மகா சபையில் ஒன்று சேர்ந்து அவள் என்ன சென்றால் தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று பெரிய கோபுரத்தை கட்டுகிறார்கள். மிருகத்துக்கு சொரூபத்தை அமெரிக்கா உண்டு பண்ணுகிறது, அந்த சொரூபத்தை எல்லாரும் வணங்க வேண்டும், வணங்காதவள் கொலை செய்யப்பட வேண்டும். பாத்தீங்களா, அதே தான் இங்கே இருக்கு. அது ஒரு ஷேடோ, இது ரியாலிட்டி. இப்பொழுது வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் இருக்கிறது. அதன் நிம்ரோத் ஆதியாகமம் 10 நிம்ரோத்தை வாசிக்கிறோம். நிம்ரோத் கர்த்தருக்கு விரோதமான வேட்டைக்கார், அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் யுத்தம் செய்து அநேக ராஜ்யங்களை கைப்பற்றினான். அவன் வந்து கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறவன், அதான் நிம்ரோத். நிம்ரோத் எதுக்கு அடையாளமா இருக்கான், போப்புக்கு அடையாளமாய் இருக்கிறான். அன்னைக்கு நிம்ரோத், இன்னைக்கு போப்பு. கடைசி போப்பு ஆன்டி கிரைஸ்ட் ஆயிருப்பார், எல்லாத்தையும் தன் ஆதிக்கத்திலே கொண்டு வந்து பேப்பர் மணி அபாலிஷ் பண்ணி அவர் கோல்ட் ஸ்டாண்டர்டை கொண்டு வரும் பொழுது எல்லாரும் கண்ணியில மாட்டி கொள்வார்கள், எல்லாரும் போப்பின் கீழே வர வேண்டும். அதான் நிம்ரோத். அங்கே இங்கே போப்பு மிருகம் கள்ள தீர்க்க தரிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியும் என்று வழிபடத்தில் இருக்கும் பொழுது அதுதான் நிம்ரோத்து. பாருங்க என்ன அழகா ஆண்டவர் அவருடைய ஞானம் எவ்வளோ பெருசு, அவருடைய ஞானம் நம்ம ஞானத்தை விட எவ்வளோ பெருசு. இதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த நிம்ரோத் எல்லாமே பிறந்திருக்காங்க, வளர்ந்துருக்கிறாங்க. எல்லாம் இந்த கடைசி காலத்தை மனசில் வச்சு தான் அவர் எல்லாத்தையுமே செஞ்சிருக்கிறார். அது அவருடைய ஞானம், அவருடைய ஞானத்தை யாரும் பீட் பண்ண முடியாது. நம்முடைய அறிவுலாம் ஒன்றும் கிடையாது. ஜெனிசிஸ் இஸ் அ சீடு, ரெவலேஷன் இஸ் அ கான். அது வந்து சொன்னால் அது வித்தாக இருக்கிறது. நம்முடைய ஞானம் எல்லாம் அதெல்லாம் அழுகி போகும். நம்முடைய ஞானத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டி பிரயோஜனம் இல்லை. இந்த தேவ ஞானம் உங்களுக்கு இருக்கும் என்றால், ஒருவேளை உங்களுக்கு படிப்பறிவு குறையா இருந்தாலும் இந்த தேவ ஞானம் இருக்குதா, நீங்க தான் ஞானிகள், நீங்க தான் அறிவாளிகள். அந்த படிப்பு எல்லாமே பிரயோஜனப்படாது. இந்த ஞானம் உங்களை அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. இதுதான் தேவ ஞானம். தேவ ஞானத்துக்கு முன்னாக மனுஷன் ஞானம் பைத்தியமாய் இருக்கிறது. இந்த ஞானம், தேவ ஞானம் வந்து ரொம்ப கிரேட், ரொம்ப பவர்ஃபுல். இது அந்த ஞானம் தான் இங்க போதிக்கப்படுது. காலேஜில் போனால் அது உலக ஞானம், இங்கே வரும் பொழுது தேவனுடைய சபைக்கு வரும் பொழுது தேவ ஞானம், காட்ஸ் மைண்ட் நமக்கு ரிவீல் ஆகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஈவினிங் டைமில் வந்திருக்கிறோம். மனுஷகுமாரனுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்து செய்த அதே ஊழியம் மறுபடியும் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கும் பொழுது அது ஒரு ப்ராஃபெட் மூலமாக வந்தது. முதலாவதாக அது ப்ராஃபெட் மூலமாக வந்தது. ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொள்கிறார். அவர் 7 தூதனாக இருக்கிறார். அவர் எலியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசியா இருக்கிறார். மல்கியா 4:5-6 படி எலியாவின் ஆவியை உடைய ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பியிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசிக்கு பிறகு, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரிக்கு பிறகு உலகம் அழிஞ்சு போகும். நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னாக எலியா தீர்க்க தரிசியை நான் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே எலியா தீர்க்க தரிசியை நான் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு அவன் பிதாக்களுடைய இரத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், பிள்ளைகளுடைய இரத்தை அவளுடைய பிதாக்களுக்கும் திருப்புவான். மல்கியா 4:5-6 நம்ம வாசிக்கிறோம். அல்ல, பிள்ளைகள் என்றால் எலக்ட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நம்ம இன்னைக்கு ஆதி பெந்தகோச விசுவாசத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அக்செப்ட் அப்போஸ்தல் மறுபடியும் வந்திருக்கிறது. அதன் பின்பு இந்த உலகமானது அழிஞ்சு போகும். கடைசியாக வர்றது சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி. சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரினா என்னன்னே தெரியாது. தீர்க்கதரிசி பிரன்காம்னா உடனே குதிப்பாங்க, ஒரே ஓ குக்கூச்சல் போடுறது. பிறகு ஜோமனை சொன்னா, ஆண்டவரே நாங்க இன்னும் மனம் திரும்பல, இன்னும் ஒப்பு கொடுக்கல, சாபனத்துக்காரங்களை போல அதை விட மோசமான நிலையில அவங்க ஜெபிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, இவன் ஜபம் என்ன தெரியுது இவங்களுக்கு, அவங்களுக்கு அவிதமா பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க கேட்கிற பிரசங்கத்தின்படி தான் அவங்க இருக்கிறாங்க. பென்காம்னா குதிக்கிறது, ஆனா சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரினா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அங்கங்க முழிப்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. We are living in the space of time between the Son of God and the Son of David. அவர் மில்லினியத்தில் சன் ஆஃப் டேவிட்டா வரும் பொழுது, அவர் இவங்களுக்கு சன் ஆஃப் காட் ஆஸ் அங்கே ஏழுசபை காலம் இருக்கும் பொழுது, ஏன்னா இன் பிட்வீன் டைமில் நம்ம இருக்கிறோம். இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி முதலாவது ஒரு மனுஷன் மூலமாக அது வந்தது. ஹல்லேலூயா. பிரணாமுடைய ஊழியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1120 செய்தியை வாசிக்கும் பொழுது எவ்வளவு அற்புத அடையாளங்கள். ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை எவ்வளவு உறுதிப்படுத்திருக்க. உலகத்தில் யார் ஊழியத்தை ஆண்டவர் அப்படி உறுதிப்படுத்தலை? தீர்க்கதரிசியை அறிமுகப்படுத்துறதுக்கு நீங்கள் வெக்கப்பட வேண்டாம். பிசாசு மக்கள்கிட்ட, சாபனத்து மக்கள்கிட்ட நீங்கள் வெக்கப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் அதை குறித்து நம்ம வெக்கப்படக்கூடாது. அவருடைய ஊழியத்தில் எத்தனை மரித்தவங்க உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. எல்லா பைபிளில் இருக்கிற அத்தனை அற்புதங்களையும் நம்ம அங்கே பார்க்கலாம். அப்படி ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் விண்டிகேட் பண்ணியிருக்கிறார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு, அவர் கண்ட தரிசனங்கள் எத்தனை, அதெல்லாம் சொல்லுவதற்கு நமக்கு நேரம் போதாது. அவ்வளவு தரிசனங்கள், அவ்வளவு வந்து தீர்க்க தரிசனங்கள், எல்லாமே பெர்ஃபெக்டா நடந்தது. 7 விஷன் பார்த்தார், எல்லாமே கரெக்ட். அதான் பாருங்க, அவிதமான ஒரு தீர்க்க தரிசியா தான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. முதல்ல ஹீலிங், ரெண்டாவது ப்ராபசி, மூணாவது ஓபனிங் ஆஃப் த வேர்ல்டு. எங்கேயும் வெளிப்பாடு கிடையாது. எந்த பெந்தகோஸ் சபையிலும் வெளிப்பாடு கிடையாது. சிஎஸ்எஸ் சபையில வெளிப்பாடு கிடையாது. நீங்க அங்க போனா ஒன்னையுமே நீங்க பெற முடியாது. அந்த பாசர்களுக்கு இருந்த தேவ ஞானம் போய்விட்டது. ஓன்லி இன்டலெக்சுவல் நாலேஜ் தான் அவங்களுக்கு இருக்கே ஒழிய தேவ ஞானம் இல்லை. அவங்ககிட்ட இருந்து நீங்க எதையும் பெற முடியாது. ஆண்டவர் அவங்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து போட்டு விட்டார். ஆனா இன்னைக்கு நமக்கு நிறைய ரெவலேஷன் இருக்குது. ஹல்லேலூயா. ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, பின்பு அவருக்கு ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வரும்பொழுது அநேகர் அவரோடு கூட நிலைச்சிருக்க முடியல. இயேசு கிறிஸ்துக்கு வந்த அதே ஊழியமானது மறுபடியும் அந்த ப்ராபெட்டுக்கு வந்தது. ஹல்லேலூயா. அந்த ப்ராபெட் வந்து சன் ஆஃப் மேன் கிடையாது. ஐ ஆம் நாட் த சன் ஆஃப் மேன், த சன் ஆஃப் மேன் இஸ் கிரைஸ்ட் என்று அனாயிட்டட் ஒன்ஸ் அட் த என் டைம் என்ற செய்தியில் 269 பேராகிராஃப் சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தைகள் ஃபெயிலியர் ஆகலாம், ஆனா என்ன சொன்னால், ஃபீடிங் ஆன் த அன்ஃபெயிலிங் பாடி பேட் ஆஃப் த சன் ஆஃப் மேன் என்று அவர் சொல்லுகிறார். அதை நீங்க முழுசும் புதிச்சா தான் மேல பறக்க முடியும். மனுஷகுமாரே மாறாத சரீர வார்த்தையினாலே நம்ம போஷிக்கப்படுகிறோம். என்ன அருமையான வேர்ட் அவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய அற்புத அடையாளங்கள்லாம் நடந்துச்சு, எல்லாரும் அதை பெற்றவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, ஆனா அவருடைய வார்த்தை ஒழியல. அவருடைய வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு ஜீவனை கொண்டு வருது. அதுதான் தேர்ட் புல் ஓபனிங் ஆஃப் த வேர்ல்டு. அதுதான் ராப்சரை கொண்டு வருகிறது. அதுதான் மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறது. ஆமென். அந்த வார்த்தைக்கு ஜனங்களை இழுப்பதுக்காக தான், அட்ராக்ட் பண்ணுவதற்காக தான், ஜனங்கள் வந்து வார்த்தையை கேட்கணுங்க, அட்ராக்ஷன் பண்ணுவதற்கு தான் அந்த ஹீலிங், அந்த ப்ராபசி வந்தது. இயேசு கிறிஸ்து ஊழியம் அப்படிதான். ஜனங்கள் வந்து அவர்கிட்ட வரணும்னா அற்புத அடையாளம் நடக்கும் பொழுது எல்லாம் ஓடி ஓடி வராங்க. அப்பொழுது அங்க வார்த்தையை அவர் சொல்லுகிறார். எதுக்காக அற்புத அடையாளங்கள் வந்தது? வார்த்தையை ஜனங்கள் கேட்க வேண்டும் என்பதுக்கு, ஒரு அட்ராக்ஷன் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் அவிதமாய் செய்தார். ஹல்லேலூயா. ஆஃப்டர் த ஹீலிங் ரிவைவல், ஆஃப்டர் த டிசன்மென்ட், அதன் பின்பு ஓபனிங் ஆஃப் த வேர்ட். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரினா என்ன? திரிபுல் மினிஸ்ட்ரி. சன் ஆஃப் மேன் கிடையாது, சன் ஆஃப் மேன் கிரைஸ்ட். ஆனால் அந்த ஊழியம், அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் ஒரு மனுஷனுக்கு வந்தது. ஆபிரகாமுக்கு வந்தது, பின்பு ஆபிரகாமின் ஜனங்கள் யூதர்களுக்கு வந்தது. இந்த யூதர் அல்லாத புரஜாதிகளுக்கு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வரணும். அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா நமக்கு ஒண்ணு கொடுக்கணும். தேவனத்துல பச்சைப்பாதம் கிடையாது. யூதர்களுக்கு கொடுத்தா நமக்கு ஜென்டைல்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா அவர் மறுபடியும் மனுஷனா வர முடியுமா? அதனால ஆண்டவர் என்ன பார்த்தார் என்றால், உலகத்தில ஒரு மனுஷனை சூஸ் பண்ணுகிறார், தன்னை 100% சரண்டர் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். நம்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்வேஷன் வச்சுக்கிடலாம், நமக்குள்ள கொஞ்சம் இடத்த ஒப்பு கொடுக்காம இருக்கலாம். ஆனா அவர் வந்து தன்னை 100% ஈல்ட் பண்ணிட, அதுதான் அவர்கிட்ட இருந்த விசேஷ காரியம். தன்னை சீரவா ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த மனுஷனை அவர் அந்த மனுஷன் ஆண்டவரை வந்து அவரை தெரிந்து கொண்டு அவர் 100% இதயத்தில் ஒண்ணுமே கிடையாது. பிரணாம போல நல்ல ஒரு மனுஷன் வந்து எழும்பல, அவ்வளவு நல்ல மனுஷன், அவருடைய நேச்சர் அவருடைய சுவாபம் அவ்வளவு, அவருடைய தாழ்மை ரொம்ப விசேஷம். அதனால அவர் தன்னை ஹம்பிள் பண்ணும் பொழுது இத தேவன் அவரை வந்து முழுசுமா நிறைச்சி சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அவர் மூலமா வரும்படியா செய்தார். ஆமென்,
ஆமென்.
நீங்க எல்லாரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் வந்து பிரதர் பிரணாம் இஸ் சன் ஆஃப் மேன் காட்னு சொல்றாங்க. இங்கே இருக்குது, நம்ம சென்னையிலே இருக்கு. நம்ம சபைக்கு வந்தவர் கூட இது அதுல இருந்துதான் வந்தாரு. அவரை நாங்க திருத்தி வச்சிருந்தேன், திருப்பி அங்க போயிட்டாரு. நாய் வந்து கக்கினதை சாப்பிடும்ல, பன்றி வந்து கழுவுனதுல வந்து சேத்துல கழுவிட்டா திருப்பி வந்து சேத்துல போய் உளரும். நான் நல்லா கழுவி வச்சு நல்லா வச்சிருந்தேன், அது மறுபடி அந்த சேத்துக்கு போயிட்டு. கிறிஸ்து பிரணாம் என்ற குறிப்பு. The Branham is not a son of man. The son of man is Christ. ஆனா சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, அந்த ஊழியம் வந்து மறுபடியும் ஒரு மனுஷன் மூலமாய் வந்தது, அதுதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியா இருக்கிறது. The anointed word. Jesus is the anointed word. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையா இருக்கிறார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை ஒரு மனுஷன்ல வரும் பொழுது அவருடைய ஊழியத்தையும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தையும் பொருத்தி பார்த்தா 100% அது இணைகிறது என்று பிரதர் சொல்ல டவுட் ஐல் அப்படின்னா அது அப்படியே எக்ஸாக்டா 100% இணையுது. ஜீசஸ் மினிஸ்ட்ரியும் பிரதர் பென்காம் மினிஸ்ட்ரியும் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இதை அணிஞ்சிருந்தால் அவர் வந்து இமேஜ் எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் காட். கொலோசியர் 1:15 வாசிக்கலாம். கொலோசியர் 1:15
அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமா.
அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமா, இந்த எக்ஸ்பிரஸ் இமேஜ் ஆஃப் த இன்விசிபிள் காட். தேவனை காண முடியாது, இப்பொழுது தேவனை காண முடியும். விசிபிள் காடா வந்திருக்கிறார், தேவனுடைய தற்சுரூபம் அவர். மோசஸ் எலைஜா இதோ என்ன சொன்னால் மற்றும் தீர்க்க தரிசிகள் எல்லாருமே கொஞ்சம் குறைவுள்ளவர்கள். சம் பாயிண்ட்ல அவங்க வந்து ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கேரியர்ஸ் ஆஃப் லைஃப், அங்க ஜீவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து சீடாயிருக்கிறார், வீட்டாயிருக்கிறார். அங்க என்ன சொன்னா இவங்க வந்து சுமந்து ஜீவனை சுமந்து கொண்டு வந்தாங்க. ஜீசஸ் வரும் பொழுது அவர் வீட்டாயிருக்கிறார், கோதுமை மணியாயிருக்கிறார். என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொல்லுகிறார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். யோவான் 8:24 வாசிக்கிறோம். அந்த வசந்த வாசிக்கலாம்.
நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள்.
நானே அவர் என்று இயேசுவே கர்த்தர் என்று விசுவாசியாதவர்கள் சாபன மக்கள் வந்து நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நீ இயேசுவே கர்த்தர் முனிகொடல விசுவாசிக்கிற, தியாலஜிக்கல் காட விசுவாசிக்கிற, மூணு பேர் இருக்காங்க, மூணு பேர் சேர்ந்து ஒன்னா இருக்கிறாங்க, இது என்ன ஒண்ணு, இது என்ன உன் விசுவாசம் இது? நானே அவர் என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்திலே நீ சாவாய். அதனால நீ சாவா. எவ்வளவு பெரிய கிறிஸ்டினா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாஸ்டரா இருந்தாலும், எங்க எவ்வளவு பெரிய ரெவரண்டா இருந்தாலும், நீ உன் பாவத்திலே சாவாய். இயேசு சொல்லியிருக்கிறார், அவரே அந்த பிதா, அவரே கர்த்தர், அவரே இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர்தான் யெகோவா. ஹல்லேலூயா. The Old Testament Jehovah is Jesus Christ of the New Testament. என்று விசுவாசியாதவர்கள் தங்களுடைய பாவங்களிலே சாவார்கள். ஷேரா சொல்றேன், தேவனுடைய வார்த்தை அவிதமாய் சொல்லுகிறார். இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தது. ஜீசஸ் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் காட் ஆயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெர்ஃபெக்ட் மேனா இருக்கிறார். அதனால சன் ஆஃப் மேன் என்று அழைக்கப்பட்டார். அவர் மனுஷகுமாரன் என்று, மனுஷனாய் வந்ததுனாலே மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவர் அனாயிண்டட் வேர்டா இருக்கிறார், ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்டா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க அந்த ஊழியம் வந்து அங்க 3 pulls. முதலாவது ஹீலிங், ரெண்டாவது ப்ராபசி, மூணாவது ஓபனிங் ஆஃப் த வேர்டு. இப்பொழுது அவங்களுடைய ஊழியம் மாறுகிறது. சன் ஆஃப் மேன் உடைய ஊழியம் வந்து அது ஒரு அந்த சீனரி சேஞ்ச் ஆகுது. அந்த சீன் சேஞ்ச் ஆகுது, மினிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகுது, அது கடைசி கட்டத்துக்கு வருகிறது. அந்த கடைசி கட்டத்துக்கு வரும் பொழுது இந்த பேதுருவால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. மத்தேயு 16:21-23 வரைக்கும் வாசிக்கலாம்.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவரை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவரை சிந்திக்கிறாய் என்றார்.
அப்போது இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி முடிவுக்கு வருகிறது. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து மெசேஜை மாத்துறார், மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுப்பார், அந்த வேதபாரு அந்த மூப்பர்கள் எல்லாருமே பிரதான ஆசாரியில் அவரை வந்து சிலுவையில் அறைந்து அவர் வந்து மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி என்று சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு அவரை தனியாக கூட்டிக்கிட்டு போயிட்டு, இப்படிலாம் நீர் சொல்லக்கூடாது, அவர் மேலே உள்ள அன்பில் தான் சொல்கிறோம், உம்முடைய சாவை குறித்து சொல்லக்கூடாது, அதனால் இப்படிலாம் நீர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ வந்து தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காதபடி மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய், நீ எனக்கு இடலாக இருக்கிறார், அதனால் அப்பாலே போ சாத்தானே என்று அவனை கடிந்து கொடுவார். கெத்தி பிஹைண்ட் மீ சாட்டன். பாருங்க, அவருடைய மினிஸ்ட்ரி மாறும் பொழுது அவனால் அதை புரிய தெரியல. இப்பொழுது என்னச்சா, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்து ரிஜெக்ட் ஆக வேண்டிய நேரம், அனாயின்ட் வேர்டை ஜனங்கள் வந்து புறக்கணிக்க வேண்டிய நேரம், அவர் குரூசிபிகேஷனுக்கு போக வேண்டிய நேரம். அவருக்கு எல்லாமே ப்ரோக்ராம் எல்லாம் தெரியுது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், தன்னுடைய லைஃப்பில் என்னென்ன நடக்கும் என்று தெரியும். இப்பொழுது பாவிகள் கையிலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லும் பொழுது அவர் தன்னுடைய இதயத்தை சிறப்படுத்தி கொண்டார். அதை நிறைவேற்றவர் எங்கே, அது நிறைவேறும், எருசலேமில் நிறைவேறும். அதனால் எருசலேமுக்கு போகிறதுக்காக தன்னுடைய இதயத்தை அவர் சிறப்படுத்தி கொண்டார். அதில் விட்டு பின்வாங்கி போகிறதில்ல, சிலுவையை சந்திப்பதற்கு தன் இதயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டார். லூக்கா 9:51 வாசிக்கலாம்.
பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி,
இதோ எருசலேமுக்கு போவதுக்காக தன் முகத்தை திருப்பினார். அதே அதிகாரம் 53
அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியால் ஊரார் அவரை ஏற்றுக்கொண்டார்.
எருசலேமுக்கு போற சிலுவையை சந்திப்பதற்கு தன்னை ஆயத்தம், அவருடைய ஊழியம் இப்பொழுது சேஞ்ச் ஆகிறது, சேஞ்சிங் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அவருடைய ப்ரோக்ராம் ஆஃப் காட் இப்பொழுது என்னச்சிருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போகிறது. அவர் எருசலேமில தான் அதை நிறைவேற்ற வேண்டும். கம் டு இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் ஜெருசலேம். சன் ஆஃப் மேன் வாஸ் கோயிங் டு ஜெருசலேம், எருசலேமுக்கு அவர் போகிறார். அங்கே சன் ஆஃப் மேன் ஊழியம் முடிவடைய வேண்டும். அது வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது. இது அனதர் சீசன், சேஞ்சிங் ஆஃப் த மினிஸ்ட்ரி, இட் இஸ் அ ப்ரோக்ராம் ஆஃப் காட். ஆனால் என்ன சீசன் என்று அவனுக்கு தெரியல. வியாதிகளை சோமாக்கிறதெல்லாம் முடிஞ்சு விட்டது, இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தலாம் முடிந்து, ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல் முடிந்து விட்டது. இப்பொழுது குரூசிபிகேஷனுக்கு இருக்குது, சன் ஆஃப் மேன் முடிவுக்கு வருகிறது. அவர் வந்து ஸ்கிரிப்சரை நிறைவேற்ற, இப்பொழுது வேற ஸ்கிரிப்சரை நிறைவேற்றணும். அவர் என்றால் ஏசாயா 63 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். 61 அவர் வந்து குருடர்களுக்கு அங்கே அவர் வந்து அங்கே விடுதலை தரும்படியாக, ஏதாவது முடவர்களை நடக்க செய்யும்படியாக, அவருடைய அனுகிரக வருஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக என்னை அனுப்பினார் என்ற ஸ்கிரிப்சர் அவரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுது வேற ஒரு ஸ்கிரிப்சரை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஏசாயா 53 நமக்காக அவர் அடிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவங்களை அவர் சுமக்க வேண்டும், அந்த தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அவர் ஏசாயா 53 நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் அவனுக்கு அந்த சீசன் தெரியல, அதனால் அவரை கடிந்து கொள்கிறான். அவன் ஒரு ஹியூமன் லவ்ல ஆண்டவரை நேசிப்பதுனால, உமக்கு இவ்விதமான மரணம் வரக்கூடாது, உமக்கு இந்த மாதிரி சோதனைகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அன்பினால தான் செய்கிறான். அது ஒரு எமோஷனலா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வார்த்தையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர் ஏசாயா 53 நிறைவேற்ற வேண்டும். பைபிள் பேட்டர்ன், ஈசாக்கு வந்து வழியா ஒப்பு கொடுத்தான், அதை நிறைவேற்ற வேண்டும். ஆபேல் அங்க மரித்தான், அவன் பலியோடு சேர்ந்து அவனும் மரித்தான். அதை நிறைவேற்ற வேண்டும். இனி எவ்வளவு பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இப்பொழுது வந்து விட்டது. அந்த சேஞ்சிங் ஆஃப் த மினிஸ்ட்ரி, அவனுக்கு அது தெரியல. அவன் எமோஷனலா விதமாக சொல்லுகிறான். அதே போல அருமையான நாம இன்னைக்கு கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஆமீன். மினிஸ்ட்ரி ஆஃப் த சன் ஆஃப் மேன், அனாயிண்டட் வேர்டு இப்பொழுது புறக்கணிக்கப்பட வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். மேய்ப்பனை வெட்டுவேன், அப்பொழுது ஆடுகள் சிறடிக்கப்படும். அவ்விதமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ள அதை எழுப்புவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். என்டரிங் இன் டு த லாஸ்ட் ஸ்பாட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. அவர் வந்து இப்பொழுது கடைசி காத்து வந்துங்க. ஏதோ சாலமனை பார்க்கலாம் பெரியவர் இங்கே இருக்கிறார், யோனாவை பார்க்கலாம் பெரியவர் இங்கே இருக்கிறார். தன்னை குறித்து தான் சொல்றார், தன்னை ரிவீல் பண்றார். இப்ப அதெல்லாம் முடிச்சு விட்டு அவர் வந்து அவர் எங்க வருகிறார் என்றால் லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு வருகிறார். ஜீசஸுடைய செகண்ட் எக்ஸடஸ், ஜீசஸுடைய ஊழியம். அந்த செகண்ட் எக்ஸடஸ்னா ஜூடாயிசத்துல இருந்து ஜனங்களை பேப்டிசம் அத ஹோலி கோஸ்ட் கொண்டு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ் வந்து எகிப்துல இருந்து கானானுக்கு கொண்டு வருது. செகண்ட் எக்ஸஸ் வந்து ஒரு ஆவிக்குரிய நிலைமை, யூத மார்க்கத்திலிருந்து ஜனங்களை பேப்டிசம் அத ஹோலி கோஸ்ட் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நம்ம தேர்ட் எக்ஸல்ஸ்ல வந்திருக்கிறோம். என்னென்றால் நம்ம வந்து பரிசுத்தாவிய பெறுவதற்கும் நம்ம பாடி சேஞ்சுக்கும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வருகிறார். தேர்ட் எக்ஸடஸ், ஹல்லேலூயா. லாஸ்ட் ஸ்பாட், அங்கே லாஸ்ட் ஸ்பாட் எங்க நடக்க வேண்டும்? அது வந்து பெத்லகேமில் இல்லை, அல்லது கப்பர்னகும்ல இல்லை, அது எருசலேமில் நிறைவேற வேண்டும். அதனால எருசலேமுக்கு போறதுக்காக தன் இதயத்தை திடப்படுத்தி கொண்டார். ஜீசஸ் அண்ட் ஹிஸ் ப்ரோக்ராம், இது அவர் அந்த ப்ரோக்ராமை அவர் நிறைவேற்ற வேண்டும், அந்த வார்த்தைகளை நிறைவேற வேண்டும். யாருக்குமே அது தெரியாது, ஒருத்தருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, ஜீசஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. லூக்கா 24 அதிகாரம் ஓபனிங் ஆஃப் த சீல், ஏழு முத்திரைகள் திறக்கப்படுகிறது. மத்தேயு 25 அதிகாரம் அவர் வந்து செவன் சீல் ஆயிருக்கிறது. அந்த புத்தியுள்ள கனிகள் புத்தி இல்லாத கனிகளை பற்றி சொல்லுகிறார். 26 அதிகாரத்திலே அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார், ரிஜெக்ஷன் ஆஃப் த அனாயிண்டட் வேர்ட். அனாயிண்டட் வேர்டு புறக்கணிக்கப்படுகிறது. அவர் பிலாத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் ஹாலுக்கு அவர் வருகிறார். 27 அதிகாரத்திலே குரூசிபிகேஷன், சிலுவையில் அறையப்படுகிறார். 28 அதிகாரத்தில் ரெசரக்ஷன். அதன் பின்பு அப்போஸ்தலர் 1 அதிகாரம் என்ன சென்றால் மேலே எடுத்து கொள்ளப்படுகிறது. பாருங்க என்ன அழகா பைபிள் எழுதியிருக்கு, அதே தான் இப்பொழுது நடக்க போகுது. பஸ்புல் செகண்ட் புல் வந்தது, இன்னும் நமக்கு இன்னைக்கு தேட் புல், நம்ம இப்பொழுது நம்ம தேட் புல்ல இருக்கிறோம். பின்பு இந்த வார்த்தையானது புறக்கணிக்கப்படும். வார்த்தை புறக்கணிக்கப்பட்ட பின்பு இதை நமக்கு வந்து அங்கே பாடி சேஞ்ச் வரும். மரித்து போன பசுத்துவான்கள், ஏழு சபை கால பசுவான்கள், ரெசரேஷன் வரும். ரெசரேஷன் வரும். சன் ஆஃப் மேன் மூலியம் எப்பொழுதுமே ரெசரேஷன்ல முடியும். ரெசரேஷன் அல்லது பாடி சேஞ்சில் முடியும். ஆபிரஹாமுக்கு அது வரும்பொழுது பாடி சேஞ்ச். இதோ இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள். இப்பொழுது நமக்கு புதிய ஏற்பாட்டு பசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள், நமக்கு பாடி சேஞ்ச். ஆபிரஹாமுக்கு வந்ததும் ஜீசஸுக்கு வந்ததும் ரெண்டு சேர்ந்து நமக்கு வருது. இது இப்படி நம்ம சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியுடைய முடிவில் நம்ம இன்னைக்கு இருக்கும். நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த ப்ராபட் மூலமாக அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்தது. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சன் ஆஃப் மேன் ஸ்டில் கண்டினியூவிங், இப்பொழுது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அன்டில் த லாஸ்ட் ஸ்பாட் ப்ரீச்சிங் டு த லாஸ்ட் அண்ட் ரைசிங் ஆஃப் த ஸ்லீப்பிங் செயின்ஸ். அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி எங்க முடிஞ்சு? இயேசு கிறிஸ்து மரித்து காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணினார். 1 பேதுரு 3:18 வாசிக்கிறோம், இது அவர் காவலில் உள்ள ஆத்துமாக்களுக்கு போய் பிரசங்கம். நோவா காலத்திலே அவர்கள் வந்து வார்த்தையை புறக்கணித்தவர்கள், அங்க போய் அங்க பிரசங்கம் பண்ணினார். அதான் ப்ரீச்சிங் டு த லாஸ்ட், அவங்க ரசிக்கப்பட முடியாது. அதன் பின்பு ரெசரக்ஷன் வருகிறது, அதன் பின்பு மேலே போறாங்க. அதே மாதிரி தான் கடைசி நேரத்தில் நம்முடைய ஊழியமானது இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ப்ரீச்சிங் டு த லாஸ்ட். ஒருத்தரும் ஏற்றுக்கிட மாட்டாங்க. இப்பவுமே பாருங்க, எவ்வளவு விளக்கி சொன்னாலும் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் வர வேண்டியதானே, வந்து உடனே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞான தானே எடுக்க வேண்டியதானே. அவர் அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து ஆண் குழந்தை பேரனா பிறந்தா நான் ஞானசானம் எடுத்துக்கிடுவேன். ஆண்டோட சொன்னதை நிறைவேற்றலைன்னா ஆண்டவர் தண்டிப்பார். ஆண் குழந்தை பேர குழந்தை ஆறு குழந்தை பிறந்தா நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் எடுத்துக்கிடுவேன். இப்போ சாபனத்தை விட்டு வெளியே வர மனசு இல்லை, சொன்ன வார்த்தையை காப்பாற்றலைன்னா ஆண்டவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பார். நம்ம வாய் தவறி சொல்லக்கூடாது, பொருத்தனே நிறைவேற்றணும். அது ஆவிக்குரிய பொருத்தனையா இருக்கிறது. அதனால பாருங்க, ஜனங்கள் அந்த சாபனத்தையே ஒட்டிக்கிட்டு அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க மற்றவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அந்த பாஸ்டர் அப்படி இருக்கான்னு குறை சொல்லிக்கிட்டு அங்கேயே போயிட்டு இருப்பாங்க. அதை விட்டு வெளியே வா. இப்ப யூடியூப்ல மெசேஜ் பார்க்கலாம், ஏன் வர மனசு இல்ல? இந்த சனாபானமிஸை ரிஜெக்ட் பண்ணா அழிவு தான், கடைசியில அழிவு தான். உலகத்துக்கு மனவாட்டி வடிவத்திலே தோன்றுகிறார். You are in Christ in bride form. Hallelujah. Yesu Christ selvel arayana avanga arayam mudiyadu avanga yaravadhu support venum pilathu roman government support illama avara selvel arayam mudiyadu adanalai poittu avanga support ku anga poranga pilathu vandu uttaravu kodukalana selvel arayam mudiyadu avan solran ivar edathila oru paavathai naan kaanala appingiran. அவங்க சொல்றாங்க நீர் வந்து அவரை சிலுவையில் அறையலன்னா நாங்கள் வந்து சீசர் ரோமாபுரியில் சீசர்கிட்ட சொல்லி உங்களுடைய பதவியை காலி பண்ணிடுவோம், கவர்னர் பதவியை எடுத்துருவோம். அந்த யூதர்கள் பொல்லாத மக்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அதனால அவன் பயந்து போயிட்டு தண்ணியை எடுத்து கழுவிட்டு அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டான். பார்த்தீங்களா, அவங்க அரசாங்க வல்லமை இல்லாதபடி செய்ய முடியாது. அதே போல் கடைசியாக என்ன செய்யணும்னா, நாலாம் முத்திரையில் அந்த என்ன ஜென்டல் அந்த மூணு பவரும் வந்துடுது. மங்கின நிறக்குறையில் பிசாசு சவரை செய்கிறான். அவர் நாலாம் முத்திரையை உழைக்க கண்டேன், அப்பொழுது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறம் உள்ள குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்டமரங்களாலும் பூமியின் காற்பங்கள் உள்ள கொலை செய்யும்படி அவைகளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, நம்ம இன்னைக்கு நாலாம் முத்திரையில் வந்திருக்கோம். வெளிப்படுத்தல் 6:7-8 வாசிக்கிறோம். எல்லா பவரும் கம்பைன்ட் ஆகுது. பொலிட்டிக்கல் பவர், ரிலீஜியஸ் பவர், டெமனிக் பவர், இது என்ன எக்கனாமிக் பவர், எல்லாமே அவன் சாத்தான் அதை பெறும் பொழுது அவன் வந்து கொலை செய்வான். க்ரூசிபிகேஷன் அங்கே ஏற்படும். நம்ம அதுக்கு தப்பித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. மத்தேயு 26:67-68 என்ன வாசிக்கிறோம் என்றால், இயேசுவை பரியாசம் செய்கிறார்கள். தலையில் அடித்து, உன்னை அடித்தது யார் சொல்லு. கண்ணை மூடிக்கிட்டு துணியை வச்சு முகத்தை கட்டிக்கிட்டு அவர் மேலே கோலால் அடித்து, நீ டிசைன்மெண்ட்லாம் பண்ணி நேரே, இப்போ யார் உமா அடித்தான்னு சொல்லும். நீ தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரேன், இதை மாற்றும் பார்க்கலாம். இப்படியா அவரை பரியாசம் பண்ணினார்கள். டிசைன்மெண்ட் பீரியட் முடிஞ்சு விட்டதே, அந்த ஊழியம் முடிஞ்சு விட்டது, ஹீலிங் முடிந்து விட்டது, டிசைன்மெண்ட் முடிந்து விட்டது, ஓபனிங் ஆஃப் த வேர்டு வார்த்தையானது அங்கே திறக்கப்பட்டிருக்குது. இப்பொழுது வந்து க்ரூசிபிகேஷன் டைமில் ஆண்டவர் அதெல்லாம் செய்ய முடியாது. அவனுடைய சீசன் முடிந்து விட்டது. பேதுரு எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த நேரத்தில் பேதுரு கடைசி நேரத்தில் பாருங்க, அவன் இயேசு கிறிஸ்துவுடைய நெருங்கிய சீசனாக இருந்தான். எதிரியுடைய மகள் உயிரோடு எழும்பொழுது அங்கே இருந்தான். அவன் வந்து மறுரூப மலையில் இருந்தான், கடல் மேல நடந்தான். அவனுடைய மாமியாருக்கு ஜுரம் வரும்பொழுது ஆண்டவர் அவனை தொட்ட உடனே மாமியாருடைய ஜுரம் போய்விட்டது. இப்படி வந்து அவன் வந்து எல்லா ஹீலிங் எல்லாம் பண்ணினான், எல்லா ஆண்டவருக்கும் ரொம்ப நெருங்கி இருந்தான். அப்படி இருந்தவரே அவன் வந்து அவனுக்கு டினை பண்ணுகிறான். இன்றைக்கு சேவல் கூறக்கும் நீ என்னை மூன்று தரம் அறிந்தான். அவனுக்குள்ள டினையிங் ஸ்பிரிட் வருகிறது. முதல்ல தூரத்தில் பின்பற்றுகிறான், பின்பு வேலைக்காரி முன்னதாக நான் அவரை அறியவில்லை என்று சொல்லுகிறான். வசனத்தெல்லாம் காமிச்சா நேரம் போதாது, உங்களுக்கு எல்லா வசனமும் நல்லா தெரியும். பீட்டர்ஸ்னுடைய நிலைமை அவிதமாயிருக்கு. கடைசி நேரத்தில் சன்னாப்மேன் மினிஸ்ட்ரியினுடைய முடிவு நேரத்தில் அவன் அந்த மாதிரி பேக் ஸ்லைடிங் ஆயிருக்கிறான். அந்த ஜூடாசனம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவனுக்கு பிஸ்னஸ் ஸ்பிரிட் வந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவை வந்து கரையம் பேசுகிறான், நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள், 30 வெள்ளிக்காசை தருவேன் என்று சொல்லுகிறார்கள். பாருங்க, அவனுக்கு வந்து ஸ்பிரிட் ஆஃப் பிஸ்னஸ் அங்கே வருகிறது. ஆண்டவரை வந்து பிஸ்னஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை, ஆண்டவரை கிறிஸ்தவ மார்க்கத்தை வியாபார மார்க்கமாய் மாற்றக்கூடாது. இயேசுவை வந்து அவன் வந்து விற்று போடுவது அதுதான். கிறிஸ்டியானிட்டி ஊழியம் வந்து வியாபார மார்க்கம் கிடையாது, இட்ஸ் நாட் கமர்ஷியல் கிடையாது. அதனால இப்பொழுது எல்லாமே கமர்ஷியல் தான். அதனால அருமையான ஜூடா ஸ்பிரிட் அங்க வருகிறது. ஏரோதை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏரோதை என்ன செய்கிறான் என்றால் அவரை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவருக்கு மினுக்கான வஸ்திரங்களை உடுத்தி அவரை வந்து பரியாசம் பண்ணி அவன் கேலி பண்ணுகிறான். வெளி அங்க 23:11 வாசிக்கலாம். லூக்கா 23:11.
அப்பொழுது ஏரோது தன் போர்ச்சேவரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்தினிடத்துக்கு அனுப்பினான்.
பாருங்க, மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி அவன் பரியாசம் பண்ணுகிறான். பாருங்க, அவனுக்கு என்டர்டைன்மெண்ட் ஸ்பிரிட். அவனுக்கு என்ன ஆவி வருது? பொழுதுபோக்குற ஆவி. இன்னைக்கு ஜனங்களுக்கு ஃபுல்லாவே பொழுதுபோக்கு தான். அது எவ்வளவு பெரிய பாவம். நம்ம நேரத்தை இப்படி வேஸ்ட் பண்றோமே. இதே செல்போனை பார்த்துக்கிட்டு உணர்வு இல்லாத கிறிஸ்தவங்க நீங்க யாரு இருந்தீங்கன்னா, நீங்க உணர்வு இல்லாத கிறிஸ்தவங்க, ஒரே செல்போன்ல நேரத்தை கழிக்கிறவங்க. பரலோராஜ்யம் நீங்க போகமாட்டீங்க. நீங்க மெசேஜ்ல இருந்தாலும் போகமாட்டீங்க. நீங்க ராபோஜன் எடுத்தாலும் போகமாட்டீங்க. உங்களுடைய நேரம் காலம் புல்லா அதுல இருக்கு. காதுல போட்டுட்டா யாருக்கும் தெரிய போறதில்லை. இங்க இயேசு கிறிஸ்து அந்த பிலாத்த பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவன் வந்து கோட்டுங்கிற அவ பிலாத்து வந்து கோட்டு வெள்ளாடு. ஏரோது வந்து நரி, நரி என்று சொல்லுகிறார். ஏரோது லூக்கா 13:32-33 வாசிக்கலாம். லூக்கா 13:32.
அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்கி 3rd day நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறது இல்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்.
நரிங்கிறார் அங்க இயேசு கிறிஸ்து. ஏரோதை பார்த்து நரிங்கிறார். அவன் ராஜா, அவனை பார்த்து நரிங்கிறார். அந்த நரிக்கு போய் சொல்லுங்க, ஏரோதுமை கொலை செய்ய வகை தேடுகிறான்னு சொல்லும் பொழுது நான் இன்றைக்கும் நாளைக்கும் செய்வேன், நான் ஊழிய என்னுடைய இன்னும் முடிவடையல, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நரிக்கு போய் சொல்லுங்க. நரி தந்திரமானது. சாஸ்திரிகளை பார்த்து நீங்க முதல்ல போய் தொழுது கொண்டு வாங்க, பிறகு நான் போறேன். நரி தந்திரம் பார்த்தீங்களா? அதனால நரி பைலட் வந்து அவன் ஒரு கோட்டா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து லேம்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. லேம்பை வந்து கொல்லுவதற்கு இந்த நரியும் இந்த வெள்ளாடும் ஒன்றுபட்டது. நரியும் வெள்ளாடும் ஒருத்தருக்கொருத்தர் விரோதமா இருந்தாங்க. இது நிமித்தம் ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. கொலை செய்யறதுக்கு ஒருத்தர்கிட்ட வந்து அவருக்கு கேடு செய்வதற்காக ரெண்டு பேர் ஒருமனப்படுவாங்க. தீமையான காரியத்துக்கு ஒருமனப்படுவாங்க. நல்ல காரியத்துக்கு புருஷ மனைவி ஒருமனப்படலாம். கெட்ட காரியத்துக்கு புருஷ மனைவி ஒருமனப்படலாமா? அதனால ஃபாக்ஸ் அண்ட் கோட் பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் டு ரிஜெக்ட் த லேம். அந்த ஆட்டுக்குட்டியை புறக்கணிப்பதுக்காக அவங்க ஒன்று சேர்ந்தாங்க. பிலாத்து சொல்றான், யாரை விடுதலை ஆக்கணும், இந்த பரபாசையா அல்லது இயேசு கிறிஸ்துவையா? மத்தேயு 27 அங்க கேட்கிறான். 21:22 வாசிக்கிறோம். யாரை உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும்? ஜனங்கள் பரபாஸ் பரபாஸ்ங்கிறாங்க. அப்படியானால் உங்களுடைய ராஜாவை என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அறையும். சிலுவரை க்ரூசிஃபை ஹிம், க்ரூசிஃபை ஹிம்னு சத்தம் போட்டாங்க. இன்னைக்கு என்ன லேம்ப் வந்திருக்கு? அன்னைக்கு வந்து நம்மளை போல மனுஷனா வந்தார். இன்றைக்கு வந்து 7 eyes and 7 horns உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடைய ஆட்டுக்குட்டி இன்றைக்கு ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 5:4 அதுக்கு வந்து 7 கொம்புகளும் 7 கண்களும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டி இப்பொழுது அந்த மாதிரி லேம்பா இருக்கிறார். அந்த இந்த லேம்பை சோபனத்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க. ரிஜெக்ட் தட் லேம்ப், தி அனாயிண்டட் வேர்ட் ஆஃப் தி ஹவர், அண்ட் தே சூஸ் பரபாஸ். இதோ அவர்களுக்கு போப்பை தெரிந்து கொள்வார்கள், பரபாசை தெரிந்து கொள்வார்கள், கொலைகாரனை தெரிந்து கொள்வார்கள். அந்த லேம்பு 7 horns and 7 eyes சொன்னா ஒண்ணுமே தெரியாது. திருக்க திருக்க முடிப்பாங்க. என்ன இது 7 horns 7 eyes? பைபிள்ல நீங்க வச்சிருக்க பைபிள் உங்க கையில இருக்க பைபிள் தான் இருக்கு. பெரிய பாஸ்டர், நான் தான் பெரிய பாஸ்டர் பாரு, அவருக்கு 7 horns and 7 eyes தெரியாது. இப்போ அந்த லேம்பா வந்திருக்கிறாரு. அன்னைக்கு மனுஷனா வந்த அதே லேம்ப் தான் இன்னைக்கு இப்படி வந்த இந்த ஃபார்ம்ல வந்திருக்கிறார், இந்த வேர்ட் ஃபார்ம்ல வந்திருக்கிறார். அதை பாருங்க, அந்த லேம்பை புறக்கணிக்கிறார். எவ்வளவு பெரிய கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவர்களாய் இருப்பார்கள். அங்க பிலாத்தை குறிச்சு பிரதர் பிரணாம் என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் வந்து கண்ணீரை எடுத்து கையை கழுவினான்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 27:24 வாசிக்கலாம்.
கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய ரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள்.
ஏதோ இந்த நீதிமானுடைய ரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று கையை கழுவுற, கையை கழுவுனால அவனுடைய பாவம் அவனை விட்டு போயிருமா? அவனுக்கு பவர் இருக்கு, அவரை விடுதலை பண்ண முடியும். ஜனங்களுக்கு பயப்படுகிறான், தன் பதவி ஆசை அவனுக்கு இருக்குது. இப்பொழுது அவன் மாய்மாலமா எல்லார் மத்தியிலும் நல்லவனா, நான் வந்து இதுக்கு பாத்திரவன், நான் இதுக்கு காரணம் கிடையாது அப்படின்னு கையை கழுவுறான். என்ன சொல்லுகிறார் ஹீப்ரூ சாப்டர் 2 எல்லாம் 57:8-25 கொடுத்த செய்தியில 185 பேராகிராஃப்ல என்ன சொல்லுகிறார் என்றால், ஹீ லாஸ் இஸ் மைண்ட், அவனுக்கு பைத்தியம் பிடிந்து விட்டது. லாஸ் இஸ் மைண்ட் அண்ட் வே அப் இன் சுவிட்சர்லாந்து, அவனுடைய சொந்த தேசம் வந்து சுவிட்சர்லாந்துன்னு இருக்கேன். சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு அவரை என்ன சொல்றாள், அங்கே ஒரு தண்ணீரில் போயிட்டு, ஒரு குளத்தில் தண்ணீரில் போயிட்டு அவன் மூழ்கிறான். தேர் ஏ பூல் வாட்டர் வேர் பீப்புள் கம் ஃப்ரம் ஓவர் த ஆல் ஓவர் த வேர்ல்டு டு வாட்ச் எவ்ரி இயர் ஆல் த டைம் of the at the time of crucifixion. Pilate, he plunged himself death by committing suicide, jumping into the water and drowning himself. அவன் என்ன செய்தான், அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. பின்பு அவன் என்ன செய்தான் என்றால், அந்த ஏரியில ஆழமான ஏரியில குதிச்சு தற்கொலை பண்ணி கொண்டான். ஒவ்வொரு அங்க வந்து பெரிய வெள்ளிக்கிழமை என்று அந்த தண்ணி அங்க ஹாட் வாட்டரா பொங்குதான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் ஒவ்வொரு குட் ஃப்ரைடே அன்று அதே இடத்துல அவங்க தற்கொலை பண்ண அதே இடத்துல அந்த தண்ணீர் வந்து அப்படியே அங்கே கொப்பளிக்கிறது, ஹாட் வாட்டராக அது மாறுகிறது. நீ தண்ணினால இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிற அந்த பழியை வந்து கழுவ முடியாது, நீ உன் மனசில் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் பைலட்டுடைய நிலைமை அவிதமாக இருக்கிறது. இந்த ஜனங்களுடைய நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் வந்து அந்த நேரத்தில் அவங்களுடைய அட்மாஸ்பியர் எவ்விதமாக இருக்கிறது என்றால், தே வாண்டட் டு கெட் ஃபேவர் ஃப்ரம் சீசர், சீசருடைய தயவு வேணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு சீசர் தான் வேணும்னு நினைக்கிறாங்க. ரோம் வந்து தங்களுக்கு தலைமையாக வைக்கிறார்கள், ரோமுக்கு தான் கீழ்ப்படிவோம், ரோமுடைய அதிகாரத்துக்கு நாங்கள் அடங்கி இருப்போம். எங்களுக்கு வந்து கேப்ஸோன் வேண்டாம், இயேசு கிறிஸ்து கேப்ஸோனாக இருக்கிறார், கேப்ஸோன் வந்து அவங்களை முடிசூட்ட வேண்டும், கேப்ஸோன் வேண்டாம், சீசர் இஸ் அவர் கிங், ராயனே எங்களுக்கு ராஜா என்று சொல்லுகிறார்கள். அவங்க என்ன சொன்னா, அந்த ரோமாபுரியனுடைய ஹெட்ஷிப்பை தான், சீசருடைய ஆதிக்கத்தை தான் விரும்புகிறார்கள். இன்டர்மிங்கிலிங் ரிலிஜியஸ் பவர் அண்ட் பொலிட்டிக்கல் பவர் அண்ட் டெமன் பவர், இந்த அரசியல் வல்லமை எல்லா வல்லமையோடு சேர்ந்து அவங்க அப்படி மாதிரி தான். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் அப்படிதான், எல்லாம் ரோம் பவர், இட்டர்னிட்டி, அது எங்கிருந்து வந்துச்சு? அது நீ ரோம ஆதிக்கத்தின் கிழக எங்க டைட்டில் பேப்டிஸ எங்க இருந்து வந்துச்சு? பைபிள்ல எங்கேயாவது கொடுத்துருக்கா? நீங்க சொல்லுங்களேன், திருந்தவே மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு மணிக்கணக்கில் பேசினாலும் திருந்த மாட்டான், பிறகடைச்சில அங்கதான் போவான். ஒரு ஊழியக்காரர் எஃப்எம்ல இருக்கிறார், பிரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட், என்னுடைய சொந்தக்காரர். அவர் நைட்ல எங்க வீட்டில் தங்கினார், அப்போ கூரை வீடு. அவர்கிட்ட நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், டிரினிட்டி தப்பு, நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானசானம் பெறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கடைசியில் விடிய காலம் கேட்குறேன், நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க, டிரினிட்டியா அல்லது இயேசு கிறிஸ்துவான்னு சொல்லும்பொழுது, நான் டிரினிட்டியை தான் விசுவாசிக்கிறேன். விடிய விடிய சொல்லி அந்த ரோமன் கத்தோலிக்கு ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே இருக்கிறது, அந்த ரோமனுடைய ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே இருக்குது. பாங்க, ஜனங்கள் அவிதமாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லுங்கள், அவங்களால வர முடியாது, முதல்ல ஒப்பு கொடுக்க முடியாது, இன்னொன்று வந்து அந்த ரோம ஆதிக்கத்திலிருந்து வர முடியாது, பிசாசு அவங்கள வச்சிருக்கிறான். டெய்லி நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், யாருக்காக சத்தியம் சொல்லுங்க, எதற்கு எந்த கிறிஸ்தவனுக்காக சொல்லி பாருங்க, அவனை பிசாசு எப்படி கட்டி வச்சிருக்கான்னு பாருங்க. அந்த ரோமன் அந்த ஹெட்ஷிப்பிகளை இருக்கிறாங்க, ஜீசஸுடைய ஹெட்ஷிப்பில் வர மனசு இல்லை. ஜனங்கள் நிலைமை அப்படி இருக்கிறது, ஏதாவது நிலைமை, என்டர்டைன் ஸ்பிரிட்டு. இதை வந்து என்றால் இப்பொழுது நம்ம கவனிக்கும் பொழுது, அந்த பேதுரு மறுதளிக்கிறான், இவனுக்கு வந்து பண ஆசையில் இருக்கிறான் ஜூதாஸ். ஜனங்கள் விதமான இதான் சன்னப் மேன் மினிஸ்ட்ரி அப்படி போய் முடியுது. இன்னைக்கு அதே மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு பேட்டர்ன் காமித்திருக்கிறார். சன்னப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஓபனிங் ஆஃப் த வேர்ட் வந்திருக்கிறது. இட் லுக் லைக் ரிலீஜியஸ் வேர்ல்ட் ஹேட் ஒன். அவங்க ஜெயிச்ச மாதிரி இப்பொழுது தெரியுது. இப்போ இயேசு கிறிஸ்து தோல்வி அடைந்த மாதிரி, வேதபாடு பரிசேர் ஜெயிச்ச மாதிரி தெரியுது. அதே மாதிரி தான் இப்போ தெரியுது. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் எங்கே நிற்கிறேன் என்று அவருக்கு தெரியும். ஆமென். அவர் எந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்? ஏசாயா 53 அதிகாரத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவருக்கு ஒன்றும் அது புதுசு இல்லை. அதுக்கு ஆச்சரியப்பட வேண்டியில்லை, அல்லது அவர் சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. வேத வாக்கியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் வேத வாக்கியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் அங்கே அந்த கள்ளன் வந்து, ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனே நினைத்தரணும். இயேசுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். ஆமா, பாருங்க, அங்கே வந்து ஒரு கள்ளன் வந்து அவரோடு கூட தன்னை ஐடென்டிஃபை பண்ணுகிறான். அவரை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறான், அவரை கிங் என்று விசுவாசிக்கிறான். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு நான் வர வேண்டும். இதோ நான் என் பாவத்தக்கதாக தண்டிக்கப்படுகிறேன், என் பக்கத்தில் அவர் இருக்கிறார், அவர் ராஜா, அவர் கர்த்தர் என்று விசுவாசி, ஆண்டவர் என்று விசுவாசித்து பாருங்க, அப்படியும் நடக்கும். அதே போல இப்ப என்ன நடக்கும்? ஒரு சில ஆத்துமாக்கள், பாஸ்டர் நீங்க கொடுக்கிற செய்தியை தான் நாங்க கேட்கிறோம், இந்த மெசேஜ் தான் கரெக்டான மெசேஜ், அது நமக்கு எவ்வளவு சந்தோஷம். அதுவும் நடக்கும். அவங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் வருகிறது. எக்ஸ்கியூஸ் வந்திருக்கிறது, க்ரூசிஃபிகேஷன் வந்திருக்கிறது. சோ டைம் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் தி அனாயின்டட் வேர்ட், வார்த்தையானது புறக்கணிக்கப்படுகிறது. இதை ஏறாவது என்டர்டைன்மெண்ட் ஸ்பிரிட் அவனுக்குள்ள வருகிறது. இவ்விதமான சிச்சுவேஷன்லையும் அந்த ஒரு கள்ளன் ரட்சிக்கப்படுகிறான், ஒரு பாவி ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. இந்த நம்ம இன்னைக்கு அந்த விதமான சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். கடைசியா நான் சொல்ற காரியம் என்னவென்றால், சொல்லி முடிக்க போறேன், டைம் வந்து கடந்து விட்டது. நான் அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி தான் கடைசி ஊழியம். பழைய ஏற்பாட்டு ஊழியம் வந்து சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில முடிவடைகிறது. அது ஆடம்லேருந்து ஆரம்பித்து சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியில் முடிவடையும் பொழுது கடைசியில் என்ன நடந்தது? தீத்து வந்து அந்த பட்டணத்தையே இடித்து தூளாக மாற்றி ஜனங்களை வந்து கொன்று, ஜனங்கள் ரத்தம் ஆறாக ஓடினது. பசியில் செடி இலையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டாங்க. இலையை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்தாங்க. உலகத்தில் 80 சிதறடிக்கப்பட்டு, இவ்வளவு ஜனம் 70 சிதறடிக்கப்பட்டு 1948 வந்திருக்கிறாங்க. அவ்வளோ அழிவு அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை புறக்கணிச்சதுனால எருசலேம் தரைமட்டமானது, ரத்தம் ஆறாக ஓடினது, ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு. ஏதோ அவ்விதமான ஒரு தண்டனை என்ன வந்தாலும், இந்த மனுஷனுடைய ரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரக்கடன்னு சொன்னோம். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி கடைசி ஊழியம். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி எபேசு சிமினா பெர்கமு தேத்திரா சருதை பெலதல்பியா, அதன் மீன் ஒரு ப்ராஃபட் மினிஸ்ட்ரி, அதன் மீன் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. அது ப்ராபர்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு கண்டினியூ ஆகிக்கொண்டு, இதுக்கு பேர ஒரு ஊழியம் இல்லை. அப்பொழுது ரெசரக்ஷன் வருகிறது. இதை அவர் உயிர்த்தெழுந்தார். பின்பு பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள். எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவர் மேலப்பட்டார். ராப்சர்ல அது முடிவடைந்தது. ஆனால் அந்த பட்டணமோ அந்த எருசலேமோ மண்மேடாக அது மாறினது, பாலடைஞ்சு இடிஞ்சு போனது. அவள் எல்லாரும் அழிந்தார்கள். அதே போலதான் இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி கடைசியில் 6 முடிவடைகிறது. ஆறாம் முத்திரை வந்து வெளிப்படுத்தல் 6:12 வாசிக்கும் பொழுது, அவர் 6 உடைத்தார், அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல மாறினது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உருவது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, சம தீவுகளும் மலைகளும் தீவுகளும் தங்கள் இடங்களை விற்று அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் சேனை தலைவரும் பலவான்களும் அடிமைகள் அவரும் சுயாதீனர்கள் ஆகும். பர்வதங்களின் குகையிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீட்டிற்குடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியான கோபத்துக்கும் எங்களை தப்பி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்து விட்டது. நடக்க போகுது. எதுக்காக நடக்க போகுது? உலகம் என்பது இல்லை, இனி உலகம் என்பது இல்லை. நான் புதிய வானத்தை புதிய பூமியும் பார்த்தேன், முந்தின வானம் முந்தின பூமியால் ஒளிந்து போயினேன், சமுத்திரம் இல்லாமல் போயிச்சு. எதுனால இந்த லாஸ்ட் மினிஸ்ட்ரி சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரிய நீங்க பிலீவ் பண்றீங்க? நீங்க பிலீவ் அதை மெல்ற எல்லாரும் பிலீவ் பண்றாங்களா? ஒரு ஸ்மால் குரூப் தான் பிலீவ் பண்றாங்க. மெசேஜில் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. அவங்களுக்கு இது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுன்னு தெரிஞ்சும், இங்க வெளிப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சும், அவங்க தங்களுடைய சொந்த சபையில விட்டு வர மனசு இல்லை. அவங்க பாரம்பரிய உபதேசத்தில் இருக்கிறார்கள், அவங்களுக்கு மனசு இல்லை. அதனால கடைசியில் என்ன ஏற்படும்? இந்த ஆறாம் முத்திரை தான் நிறைவேறும். வெளிப்படுத்தல் 6:12 வரைக்கும் நான் சொன்ன இந்த வசனங்களை தேவன் அப்பொழுது நிறைவேற்றுவார். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி உங்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது, அது ஒரு கூட்டமான மக்களிலே அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம அதில் ஒரு பாகமாய் இருக்கிறோம். அந்த வேர்டு நம்மகிட்ட ஃபுல்ஃபில் ஆகி கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு ஜனங்களை தேவன் எடுத்துக்கொண்ட பின்பு இந்த உலகமானது ஆறாம் முத்திரையில உபத்திர காலத்திலே போகும் பொழுது உலகம் என்பது இல்லை, வானத்தின் நட்சத்திரங்கள் கீழே விடும், இதோ சமுத்திரமானது அது இல்லாமல் போகும், கரைகள் உடையும் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 400வது பாடல் எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். குகையில போய் மறைவதற்காக ஓடுவாங்க அவள், பர்வதங்களின் குகைக்கு ஓடுவார்கள். விண்மீன்கள் இடம் மாறி பாறங்கும் வந்து கொட்டும், நட்சத்திரங்கள் வந்து பாருன உலகம், உலகம் எழுதில அது கொட்டப்படும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேவேன். ஹல்லேலூயா. இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ராப்சரை கொண்டு வரும். இதை பிலீவ் பண்ணாங்க ராப்சரில் போக முடியாது. இட்ஸ் அ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், ப்ரொஃபசி பண்ணியிருக்கிறார், இப்பொழுது நம்ம அதை ஃபுல்ஃபில் ஆகி கொண்டிருக்கிறது. இது வந்து ராப்சரில் முடிவடைகிறது. நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் செல்வேன். 5 கண்டம் தனியில் ஆளும் ஆட்சி யாவும் ஆற்று போய், உலகத்தில் இருக்க எல்லா ஆட்சிகளும் ஒளிஞ்சு போகும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும், நல்ல ஆட்சியாக இருந்தாலும் கெட்ட ஆட்சியாக இருந்தாலும் எல்லா ஆட்சிகளும் ஒளிஞ்சு போகும். இருள் சூழும் இடி முழங்கும், கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும். எல்லாரும் கூச்சல் போடுவார்கள். இருள் சூழும் இடி முழங்கும், தூயர் கூட்டம் கத்தர் உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். கடல் குமுறும் கரை உடையும், கப்பல் கவிழும், பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும். எல்லா போக்குவரத்தும் அங்கே உடஞ்சி போகும். வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தை யாவும் நிறைவேறும். இந்த வார்த்தைகள்லாம் நிறைவேறப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னதாக ஆண்டவர் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை கொண்டு வருகிறார். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை கொண்டு நம்மளை ராப்சருக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். நானோ ஆடி மிக பாடி என் நேசரோடு செல்லுவேன். உலகத்தில் இவ்விதமாக நடக்கும். ஏனென்றால் ஏன் அவர் மறக்கிறது? அவங்க அனாயிட்டட் வேர்டை புறக்கணித்ததுனால, இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி விளக்கி சொன்னாலும் அதை அற்பமாக நினைப்பதுனால, அங்கே தங்களுடைய மனசு அதில் செலுத்தாதனால இவ்விதமான காரியம் நிகழப்போகிறது. நம்ம எல்லாரும் செபத்தில் இந்த பாடலை பாட வேண்டும். சோரன் சாம் வந்து இந்த பாடலை பாடும்பொழுது நீங்களும் சேர்ந்து பாடலாம். 400வது பாட்டு எல்லாம் ஜோமனும். எல்லாரும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியுடைய முடிவு அதுதான். நமக்கு ராப்சர், உலகத்துக்கு அழிவு. சோ லாஸ்ட் மினிஸ்ட்ரி இப்பொழுது லாஸ்ட் ஸ்பாட்ல வந்திருக்கும், கடைசி முடிவில் வந்திருக்கும். ஆண்டவரே இது நடக்கும். இங்க அருமையாக ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்ட்ல சாம் கமலேஷன் இந்த பாட்டை பாடியிருக்கிறார். எல்லாரும் நம்ம சேர்ந்து பாடலாம். சாம் அதை பாடுவார்.
தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக மிகம் போடும் பின் இடம் மாறி மாறி நானும் ஆடி மிக பாடி என்னே சருடன் செய்வேன். ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 hallelujah. Aindhu kandam thannilalum maatchiyavum mattum irul soorum irai mulagum kootam seendhu kanai seendhu uyar kootam sarvam ullam sarvam
Son of Man ministry அவிதமாக முடிவடையும். நான் ஆடி பாடி நான் மேல போவேன், அந்த உலகமானது அதை அழியும். ஜனங்கள் கண்ணீர் சிந்துவார்கள், குகையிலே போய் ஒளிவார்கள். தேவனுடைய கோபாக்கினை நாள் அவர்கள் மேல வரும். ஏனென்றால் என்னுடைய ப்ரோக்ராமை நீங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டீங்க, அதை சாதாரண காரியமா நினைச்சு விட்டீங்க. அழிவு சடிதியாக வரும். எல்லாருக்கத்துக்கு நம்ம சோத்திரங்கள நேரம் கதாவே. எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையானது வல்லமையாக போதிக்கப்பட்டிருக்கு. உலகம் இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியை அறிய முடியவில்லை. அவர்களுக்கு இது கடினமான உபதேசமாக இருக்கிறது, அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீர், ப்ரோபசி பண்ணியிருக்கிறீர், அது எங்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாங்கள் ஆடி பாடி என் நேசரோடு சேரும். உலகமானது கடல் ஆண்டவரே அது உடையும், கப்பல் கவிழும், நட்சத்திரங்கள் விண்மீன்கள் பாருங்கும் வந்து கொட்டும். ஜனங்கள் கண்ணீர் சிந்துவார்கள், இடி முழக்கங்கள் ஏற்படும், இருள் சூழும், உலகமானது முற்றிலுமாக அழிந்து போகும். இனி உலகம் என்பது இல்லை. மான ஒரு காலத்தை இது நோக்கி இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரியுடைய புரோகிராமா இருக்கிறது. அதன் பின்பு ராப்சர் இருக்கிறது. அதன் பின்பு உலக அழிவுடைய புரோகிராமா இருக்கிறது. நீ சொன்ன வார்த்தைகள் அது நிறைவேற போகிறது. வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டிய நேரத்தில் இப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி எங்களிலே நிறைவேறி கொண்டிருக்குது. கிரைஸ்ட் இன் பிரைட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆண்டவரே, நாங்கள் வார்த்தையை இவ்வளவு நேரம் தியானித்தோம். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளத்தில் பிள்ளையுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியட்டும். அது ஆண்டவரே பலன் கொடுக்கட்டும். விதமாக ஆஸ்வதிப்பீர. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது பலன் கொடுக்கட்டும். ராப்சருக்கு ஆண்டவரே அவனுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமமே அல்லாமல் வேற நாம இல்லை. உம்மை தவிர வேற யாரும் தேவன் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய புரோகிராமை எங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறீர். உலகம் அதை அறியவில்லை. ஜீசஸ் அண்ட் ஹிஸ் புரோகிராம் எங்களுக்கு ரிவீல் ஆகப்பட்டிருக்கு. உம்முடைய சிந்தையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். வார்த்தையை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். எவ்வளவு ஒரு மகத்தான காலத்தில் இருக்கு. உலகம் வந்து ஹாரிபிளா இருக்கிறது, அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த வேர்ல்ட் இஸ் ஃபாலிங் அபார்ட். அது விழுந்து போற நிலையில இருக்கும் பொழுது நாங்களும் ஆடி பாடி நாங்கள் ஆண்டவரே ஆவியிலே களி கூர்ந்து நாங்கள் உம்மை முகமுகமாய் சந்திப்போம். இயேசுவே, அந்த நாள் சீக்கிரமாய் வரட்டும். ஆமேன் கர்த்தரா. இயேசுவே வாரும். இங்க இருக்கு இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். நீ சீக்கிரத்திலே வருவீராக. நாங்கள் உம்மை காண விரும்புகிறோம். இயேசுவே, இந்த உலகத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட விரும்புகிறோம். அந்த ராஜ்யத்தை வாஞ்சிக்கிறோம். உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தையின் மேல வாக வாஞ்சியா இருந்த தாகத்தோடு கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதிகளை நீக்கி போடும். பலவீனங்கள் வேதனைகளை நீக்கி போடும். நீரே பரிகாரியா இருப்பீராக. இந்த வார்த்தையானது உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். சரீரத்துக்கு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொண்டு வரட்டும். அவர்கள் ஆண்டவரே விண்ணப்பங்கள், ஜப விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவீராக. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற்றும். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸிங்கை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.